வணக்கம் பாலாவிக்கி அவர்களே.
வணக்கம் ராய்சர்.
இப்ப கம்போடியாவில் அகதிகளை குடியமர்த்துவதற்காக ஆஸ்திரேலியா சுமார் 55 மில்லியன் டாலர்களை கம்போடிய அரசுக்கு வழங்கியுள்ளது. ஆனால் இதுவரை 5 பேரை தவிர அங்கு யாரும் குடியமரவில்லை, பலரும் அங்கு செல்ல தயாராக இல்லை என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு தோல்வி என்பதாக எதிர்கட்சி வர்ணிக்கிறது. உங்களுக்கு எப்படிப்படுகிறது?
இது வெற்றி அல்லது தோல்வி என்பதை விட இந்த முயற்சியில் அதிக அளவு பணம் வீணாக செலவழிக்கப்பட்டுவிட்டது என்ற எதிர்கட்சியின் கருத்தில் ஒரு நியாயம் இருப்பதாகவே தனிப்பட எனக்கு படுகிறது. 55 மில்லியன் டாலர்களை கொடுத்த போது 5 பேர் மட்டுமே கம்போடியாவுக்கு போயிருந்தார்கள். 8 மாதங்களுக்கு முன்னர் இந்த உடன்பாடு செய்யப்பட்ட போது கம்போடியா அப்போதைய தெளிவாக சொல்லியிருந்தது, வற்புறுத்தி யாரையும் அனுப்பினால் அவர்களை தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. அந்த அடிப்படையில் 5 பேர் சென்ற ஆண்டில் சென்றிருந்தார்கள். அவர்களில் ஒருவர் சென்ற ஆண்டின் பிற்பகுதியில் சொந்த விருப்பப்படி தனது பூர்வீக நாடான மியான்மர் அல்லது பர்மாவுக்கு திரும்பி சென்று விட்டார். 2 பேர், ஒரு கணவன் மனைவி, ஈரானை சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் திரும்பி போயிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 2 பேரை மட்டுமே கம்போடியா இப்போது வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த 55 மில்லியன் டாலர்களை பெற்றுக்கொண்டு. ஆனால் இதை பற்றி கருத்து தெரிவித்த ஆஸ்திரேலியாவின் குடியுறவுக்கான அமைச்சர் கௌரவ பீட்டர் டட்டன் அவர்கள், இது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நல்ல பெருபேறையை கொடுத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக படகுகள் மூலம் வர முற்படும் போரிட கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலியாவில் தாம் குடியேற முடியாது என்ற தகவலை மிக தெளிவாக பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவர் சொல்ல வந்திருக்கிறார்.
There are two elements to it. One is a $40 million aid package, so to try and provide support to local communities there, to make sure that we can provide support to elections, to crop production, and then there's a $15 million component, which talks about trying to help people resettle.
55 மில்லியன் தொகை அதிகமாக கொடுக்கப்பட்டு விட்டதா என்று கேட்கப்பட்ட போது, 55 மில்லியனையும் வருகிறவர்களை குடியமர்த்துவதற்காக கொடுக்கவில்லை என்று சொன்ன அவர், இதில் 40 மில்லியன் கம்போடியாவின் பல திட்டங்களுக்கு உதவும் நோக்கிலேயே கொடுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் புரட கோரிக்கையாளர்களை கொண்டு வரும் ஆட்கடத்தல்காரர்களுக்கு ஒரு அங்குலம் அளவும் நாம் நகர மாட்டோம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இது எங்களுக்கு ஒரு நல்ல பெருமதியான விளைவையே தந்திருக்கிறது என்று அவர் தொடர்ந்தும் சொல்லி வருகிறார்.
Obviously the government's determined to make sure that we don't allow people smugglers to get back into business, and we've been very clear about the fact that if you come to Australia by boat you'll never settle here, and we have entered into an arrangement with Cambodia. If we can do that, it means we can stop people drowning at sea and stop people from coming to Australia, and I think that's a pretty good outcome.
இருந்தாலும் எதிர்கட்சியும் அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்களும் ஆரம்பத்திலேயே கம்போடியாவுக்கு மக்கள் போவது நடக்கப் போவதில்லை என்பதையும், இது ஒரு செலவு மிக்க ஒரு முயற்சி என்பதையும் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறோம். இப்போது அது தெளிவாக தெரிந்திருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள்.
நவுரு அல்லது மானஸ் தீவிலிருந்து அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் முகாம்களிலிருந்து மருத்துவத்திற்காக ஆஸ்திரேலியா வந்தவர்களை திரும்ப அனுப்ப கூடாது என்று சர்ச்சஸ் அல்லது தமிழில் சொல்ல போனால் கிறிஸ்தவ ஆலயங்கள் சபைகள் ஒரு நடவடிக்கையை முன்னெடுக்கின்றன. ஆலயங்களில் தஞ்சம் புகுந்தால் அவர்களை தாம் போலீசாரிடம் அல்லது இம்மிகிரேஷனிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று அவர்கள் பிடிவாதமாக மறுப்போம் என்று அறிவித்துள்ளார்கள். இதை எப்படி பார்க்கின்றீர்கள்?
அண்மை காலமாக அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்கள் லெட் தெம் ஸ்டே என்ற பெயரில், அவர்களை இருக்க விடுங்கள் என்ற பெயரில் பல போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். ஆஸ்திரேலியாவின் பல மாநில தலைநகரங்களில் நடத்தப்பட்ட இந்த போராட்டங்களிலும் பெருந்தொகையான பொதுமக்கள் கலந்து கொண்டதையும் இந்த முறை நாங்கள் அவதானிக்கத்தக்கதாக இருந்தது. அதாவது அரசாங்கம் வற்புறுத்தி தேவையில்லாது இவர்களை அனுப்ப தேவையில்லை என்பதை மக்களும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த திருச்சபைகளும் தேவாலயங்களும் வந்து தாங்களும் இதில் பங்கு பெற்ற போகிறோம் என்று சொல்லியிருக்கின்றன. ஆஸ்திரேலியன் சர்ச்சஸ் ரெஃப்யூஜி டாஸ்க் போர்ஸ் என்ற ஒரு கட்டமைப்பையும் அவர்கள் தெளிவாக தொடங்கி இருக்கிறார்கள். அந்த கட்டமைப்பில் ஆங்கிலிக்கன், பாப்டிஸ்ட், கத்தலிக், அசுரியன், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், லூத்ரன், யுனைட்டிங் சர்ச் என்ற பல வேறுபட்ட தமக்குள் ஒத்த கருத்து இல்லாத என்று கருதப்படுகிற பல கிறிஸ்தவம் சார்ந்த திருச்சபைகளும் அவர்களுடன் இணைந்து வேலை செய்யும் பல அகதிகளுக்கான மற்றும் பொது நல தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து இந்த குரலை
முன்வைத்திருக்கின்றன. We're prepared to grant them sanctuary and then keep them safe. If I get charged with harboring an asylum seeker, then it's up to 10 years imprisonment.
Sanctuary என்பது ஒரு காலகாலமாக பழைய காலங்களில் பின்பற்றி வரப்பட்ட ஒரு கொள்கை. அரசாங்கங்களோ அல்லது அந்த பிரதேசத்தில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரிகளோ துன்புறுத்த என்று வரும்போது மக்கள் ஓடி சென்று ஆலயங்களில் தேவாலயங்களில் தஞ்சம் புகுவது அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. அவ்வாறான ஒரு நடைமுறையை தான் தாங்கள் பின்பற்ற போகிறோம் என்று இந்த அமைப்பின் முதல்வர் சொல்லியிருக்கிறார்.
There's certainly reference to it in the Hebrew scriptures where there were cities of refuge where if you could get to you would get some time anyway sort of negotiate with the state or whatever body was after you and have some chance of clarifying your name, clarifying the issues, but they couldn't for a period of time. It often had limits. You were safe while you were in the sanctuary, that is, while you were in the religious place, the holy place.
அதிகாரிகளிடமிருந்து தப்பி அவர்களது ஆதிக்கத்திலிருந்து கடவுளின் எல்லைக்குள் வந்திருக்கிறோம் என்பதே இவ்வாறான இந்த போர்ட தேடி வருகிற சாங்சுவரி என்று சொல்லப்படுகிற இந்த நிழல் வழங்கும் நிலையத்தின் நோக்கம். அந்த அடிப்படையில் முன்னர் ஆலயங்களை நோக்கி வந்தவர்களை அதிகாரிகள் துரத்தி வந்தாலும் ஆலயங்களில் அவர்கள் தஞ்சம் புகுந்தால் ஒன்றும் செய்யாமல் திரும்பி போகிற வழக்கமே இருந்திருக்கிறது. ஆனால் இப்போது ஆஸ்திரேலியாவில் இவ்வாறான ஒரு முயற்சி முதல் தரமாகத்தான் நடக்கப் போகிறது என்பதையும் இவ்வாறு இணைந்து வேலை செய்கிற இந்த கிறிஸ்தவ பின்னணியை கொண்ட மத தலைவர்கள் சமய தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
ஆனால் இப்படி இந்த கிறிஸ்தவ தலைவர்கள் செயல்பட்டால் சட்டம் எப்படி அதை அனுமதிக்கும்?
தேவாலயங்களுக்குள் இவர்கள் வந்து நுழைந்தால், அதாவது புரட கோரிக்கையாளர்கள் பாதுகாப்பு தேடி வந்து நுழைந்தால், அரசாங்க அதிகாரிகள் அவர்களை பிடித்துக் கொண்டு போவதற்கு வரக்கூடும் என்பதை சொல்லி, அவ்வாறு நடக்குமாயின் தாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வரும் என்பதையும் தாம் புரிந்து வைத்திருக்கிறோம் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சட்டம் மற்றும் சமயம் சார்ந்த, பாதுகாப்பு சார்ந்த, ஒரு சமூக நலம் சார்ந்த ஒரு முயற்சி நடத்தப்பட இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஆனால் இதை பற்றி கருத்து தெரிவித்த ஆஸ்திரேலியாவின் குடியுறவுக்கான அமைச்சர் கௌரவ பீட்டர் டட்டன் அவர்கள்,
Churches provide a lot of assistance to refugees and they feel very strongly about these issues. I understand that. In the end, people have to abide by Australian law, regardless of who you are.
இந்த சாங்சுவரி என்று சொல்லப்படுகிற இந்த திட்டம் சட்ட ரீதியாக எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் போது, தேவாலயங்கள் சட்டத்துக்கு மேற்பட்டவை அல்ல என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கும் தொனியில் சொல்லியிருக்கிறார். சமய அமைப்புகள் சார்ந்த நல்ல நோக்கம் கொண்ட பலர் இவ்வாறான பாதுகாப்பை வழங்க இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
We really hope that we don't have to provide sanctuary for asylum seekers, those 267 people who are about to be redeported. With the stroke of a pen, Malcolm Turnbull can allow these people to have their claims for asylum processed here in Australia and go through due channels. So this is not a political stunt. This is not a rally or a demonstration. This is an opportunity for the government to do the right thing.
சட்ட ரீதியிலோ அல்லது அதிகார ரீதியிலோ பார்க்கப்பட போகிறது என்பது வருகின்ற சில வாரங்களில் நிர்பந்தித்து இந்த புரட கோரிக்கையாளர்களை அரசாங்கம் வெளியே அனுப்ப முற்பட்டு அவர்கள் தேவாலயங்களுக்குள் நுழைந்து தஞ்சம் புகுந்தால் அதன் பின்னர் தான் இது எப்படி போக போகிறது என்பது எல்லோருக்கும் தெரிய வரும்.
மிக நன்றி பாலாவிக்கி அவர்களே.
மிக்க நன்றி. வணக்கம்.